ஒன்னு சாமியல் 25வது அதிகாரம் நான் முடிக்கணும் முடிக்கணும்னு பாக்குறேன், ஆனா முடிக்க முடியல. ஒரு இதை முடிச்சு ஒரு இந்த முழு அதிகாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம், அந்த பாடத்துக்கு போகணும்னு நான் ரெண்டு வாரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரியங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். தாவீதுடைய சோதனை, நாபாலை கொல்ல வேணும்னு வந்தக்கூடிய கோவ ஆத்திரத்தினால் அவர் புறப்பட்ட சோதனையை பார்த்தோம். அதுக்கப்புறம் போன வாரம் அருமையான விதத்தில் அபிகேலுடைய இன்பமான தாழ்மையை பார்க்கிறோம். ஒரு பெரிய மாடல் அந்த அம்மா. அதை முடித்து அடுத்ததாக ஒரு முக்கியமான சத்தியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம், அந்த சத்தியத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன். அதை நாம் பார்ப்போம். ரெண்டு காரியங்கள் இந்த அதிகாரத்தை பார்த்து இந்த அதிகாரத்தை நம்ம முடிக்கலாம். முதலாவது சத்தியம், the doctrine of the restraining grace of God in English. தே கட்டுப்படுத்தக்கூடிய தேவனுடைய கிருபை அப்படின்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? The restraining grace of God. அதான் நம்ம ஊர். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுல எல்லாம் ஆசீர்வாதம் அற்புதம்னு சொல்லிக்கிட்டு என்ன அதை படித்த உடனே நான் மூணு வாரமாக படித்து அதை ஆயத்தம் பண்ணிட்டு வரும்போது நன்றியால் நிறைந்து போய் நீ கூட படிச்சுட்டு போய் உட்காந்துட்டேன் ஒரு இடத்துல உட்காந்து சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தில் மூழ்கி போடு. அந்த மாதிரி ஒரு சத்தியம், த ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் ஆஃப் காட். ரெண்டாவது ஒரு ஒரு ஃபியூனரல், ஒரு ஃபியூனரலுக்கு என்ன சாவு வீட்டுக்கு போய் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் இந்த அதிகாரத்தை நம்ம முடிச்சிடுவோம். ஓகே ஓகே, த ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் ஆஃப் காட். முதலாவது கட்டுப்படுத்தக்கூடிய தேவனுடைய கிருபை. கட்டுப்பாடு ரொம்ப நல்லது. நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம மிருகங்களுக்கும். ஒரு நாயை நம்ம வளர்க்குறோன்னா அந்த நாயை வாக்கிங் கூட்டு போகும்போது என்ன பண்ணுறோம்? ஒரு செயினை போட்டு கூட்டு போகிறோம் இல்லைங்களா? ஏன் அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய உணர்ச்சி, அதுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளில் பல காரியங்களை அதை தேடி போகலாம். அசிங்கமான காரியங்கள், ஆபத்தான காரியங்கள். சில நேரத்தில் கார் ஓடலாம், பைக் ஓடலாம், அதெல்லாம் தெரியாமல் நடுவில் ஓடி போய் அந்த நாய் இறந்து போகலாம். அதனால என்ன பண்றோம்? தன்னைத்தானே அழிச்சுக்கவில்லாத படிக்க அதுக்கு ஒரு கட்டுப்பாடு போடுறோம், ஒரு செயின் போட்டு அதை லூஸா விடாம நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா உலகத்துல பெரிய ஆபத்து இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் நானும் பாவி, பாவ இருதயம் கொண்டவர்கள். நம்முடைய இருதயமும் பல காரியங்கள்ல ஓடி நம்மள நாமளே அழிச்சுக்க பாக்குறோம். பல ஆசைகள் நமக்கு நூறு விதத்துல நம்ம இருதயங்கள் ஓடு. ஆனா நாம் நம்மளை அழித்து கொள்ளாத படிக்கு இறையாண்மை உள்ள தேவன் நம்மளை கட்டுப்படுத்துகிறார். ஒரு சாவரன் செயின் ஆஃப் கிரேஸ், எல்லாம் கட்டுப்படுத்துகிற மாதிரி அங்க நம்ம போகக்கூடாது, இங்க நம்ம போகக்கூடாதுன்னு அவர் நம்மளை கட்டுப்படுத்துகிறார். அதை நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியினாலையும் வார்த்தையினாலையும் சபையின் மூலமாகவும் கட்டுப்படுத்துறார், பராமரிப்புலையும். ஏன்னா நமக்கு பாருங்க பல உணர்ச்சிகள் இருக்கு, பாவ இருதயத்தில் பல உணர்ச்சிகள், பல ஆசைகள். அது வந்து 10 டைரக்ஷன், 100 டைரக்ஷன்ல போகுது. போய் சில நேரங்கள்ல நம்மளே போய் நம்ம தலையை முட்டிக்கிற மாதிரி சில இடங்களுக்கு போய் அடிச்சுக்க நம்மளை அழிச்சுக்கலாம். அப்படி அழித்து கொள்ளாத படிக்கு நம்மளை கட்டுப்படுத்தக்கூடியது தேவனுடைய கட்டுப்படுத்தும் கிருபை. அதான் யூதா வேதத்துல இருக்கிற பழைய புதிய ஏற்பாடுல இருக்கிற கடைசி ரெவலேஷன், கடைசி 2வது புக்ல இப்படி போட்டிருக்கு, நாம் வழுவாத படிக்கு, நாம் வழுவாத படிக்கு, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சந்நிதியிலே மிகுந்த மகிழ்ச்சியோட உடனே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். நம்ம வழுவி நம்மளை நாமளே அழிச்சு கொள்ளாத படிக்கு, வழுவாத படிக்கு நம்மளை காத்து மகிமையுள்ள சந்நிதியில் நம்மளை நிறுத்தி மாசற்றவர்களாக ஒரு குற்றம் இல்லாதவர்களாக நிறுத்த அவர் மட்டும்தான், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகி நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக, ஆமேன் அப்படின்னு ஸ்தோத்திரிக்கிறார். அவர் ஒருத்தர் தான் நம்மளை காப்பாற்றி கடைசியில நிக்க வைக்க போறவர் அப்படின்னு அவருக்கு நன்றினால அவரு ஸ்தோத்திரிக்கிறார். இந்த அதிகாரம் வந்து, இந்த அதிகாரத்தினுடைய முக்கியமான ஒரு சத்தியம் வந்து, தேவனுடைய கட்டுப்படுத்தக்கூடிய கிருபையின் பாடல். இந்த அதிகாரம் என்ன காட்டுதுன்னா, ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா ஒரு சோதனையில விழுந்து தன்னைத்தானே தீர்க்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு முட்டாள்தனமான கோபத்தில், ஊரே அந்த வீட்டையே வீட்டில் இருக்கிற எல்லோரையுமே அழிக்கக்கூடிய கொலபாதகம் தன் மேல் வரும்படிக்கு ஓடுறார், கண்ட்ரோல் இல்லாம ஓடிட்டு இருக்கார். அந்த ராஜாவை இந்த தேவன் அவர் கட்டுப்படுத்தும் கிருபையின் மூலமாக எப்படி தடுக்கிறார், அதுதான் இந்த கதை. எப்படி தடுக்கிறார், the restraining grace of God. பாருங்களேன், அதுதான் தாவீது இந்த 32-33-4 வசனங்களை பார்த்தீங்கன்னா, என்னை இஸ்ரவேல், இப்பொழுது தாவீது அதிகாலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் மூலமா அந்த 33 என்னை தடை பண்ணினார். 33 வசனத்துல வருது பாருங்க, என்னை தடை பண்ணினபடியினால், என்னை எடரல் பண்ணினபடியினால் உமக்கு நன்றின்னு அபிகேலுக்கு தெரிவிக்கிறார். ஆண்டவர் அவரை கட்டுப்படுத்தினார். எவ்வளோ ஆபத்து, பட்டயத்தை எடுத்துக்கிட்டு குதிரை வேகமா ஓடுது, வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கு, வெட்டி இருக்கும், கோரத்தை பார்க்கணும்னு தாவீது உள்ளம் கொலகார இதயம் துள்ளுது, போய் அவர் குடும்பத்தை அழிச்சிட்டு வரணும்னு ஓடுது. ஆனா வெட்டி இருந்தாருன்னா, போய் விட்டு எல்லாத்தையும் வெட்டி போட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், இவருக்கும் சவுலுக்கு என்ன வித்தியாசம், சவுல் நாப்ன்ற ஒரு ஊர்ல ஊரையே அழிச்சு போடல, பிள்ளைகள் என்னன்னு பார்க்காம. அதே மாதிரி ஒரு கோரம் அந்த ரத்த பலி தாவீதுக்கு வந்திருக்குமே, வாழ்க்கையெல்லாம் அந்த கரை, அவர் செஞ்ச பாவம் வெச்சிபாடு இந்த பாவமும் பெருசா வந்திருக்குமே, இது யாருக்கும் அவளுக்கு தெரியறதில்ல. ஆனா பெரிய கரையா தாவீது வாழ்க்கையில் வந்திருக்கும், ஆண்டவர் அவருக்கு அதுக்காக தண்டனை கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் அவரை தடை பண்ணினார். இதை தடை பண்ணினது யாரு, யாரு, அபிகால் நம்ம நினைக்கிறோம். ஆனா அபிகேல் இல்ல, அபிகால் அதை தடையில வந்த ஒரே ஒரு கருவி தான். அந்த தடைக்கு எத்தனை காயங்களை அவர் நகர்த்துறாருன்றத கவனிச்சு இந்த கதையில பார்த்திருக்கிறோமா. முதலாவது இந்த தடைக்கு நகர்த்தின காய் யாரு, கதை இந்த கதை தெரிஞ்சவங்க தெரியும், யாரு, வேலைக்காரன். வெரி குட். பேர், ஊர் பேர் தெரியாத ஒரு வேலைக்காரன். அந்த கதையில அவன் போய் சொல்லலன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா. அந்த வேலைக்காரன் என்ன பண்றான் பாருங்க, 14 வசனத்துல அவன் போய் இந்த விஷயம் எல்லாம் நடந்ததை போய் அபிகேலுக்கு தெரியப்படுத்துறான். அம்மா இந்த மாதிரி வந்தார் அவரு, அவங்க எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க, எங்களை காத்தாங்க, ஆடுகளெல்லாம் பராமரித்தாங்க, அவங்கள போய் உங்க ஹஸ்பண்ட் இப்படி திட்டி அனுப்பிச்சிட்டாரு, ஒருவேளை அவர் ஏதாவது பழி வாங்கணும், ஏதாவது செய்யணும்னு கோபத்தோடு ஏதாவது செய்ய போறாரு வந்து சொல்றார். அவர் வரலன்னா இன்னைக்கு நாவால் குடும்பம் அழிஞ்சிருக்கும். அவர் ஆரம்பி பேர் கூட தெரியாது யாரு, அவரை நகர்த்துறாரு ஆண்டவர். தன் ராஜா வராரு, கோபத்தோடு வராரு, அவரை காப்பாத்தணுமே, இந்த பாவம் என் ராஜா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா செய்யக்கூடாதேன்னு அந்த வேலைக்காரன் மனசு தொடுறார். அவன் போய் பேசுறான். அபிகேல தொட்ட உடனே அபிகேல என்ன பண்ணுச்சு, உட்காந்துக்கிட்டு வந்துட்டு போட்டோம் என்ன, அதெல்லாம் ரொம்ப பயப்படாதப்பா, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லல. உடனே அது செயல்பட்டுச்சு, அதோட வேகத்தை பார்க்கறோம். எல்லாம் எடுத்து தேவையான ஞானத்தோடு அவசரமாக செயல்பட்டு அவரை போய் சந்திக்குது. சந்திக்கும் போது ஏன் இதுல எவ்வளவு காரியங்கள் மிஸ்மேட்ச் ஆயிருக்கலாம். 20 வசனத்தில் அவர் குறுக்கு பாதையில வரான், மலையிலேருந்து ஒளிவான பாதையில் வரான், ஷார்ட்கட்ல வரான். அந்த வசனம் ஏன் போட்டிருக்கு ஷார்ட்கட்ல, ஒருவேளை வேற பாதையில வந்திருந்தா மீட் பண்ணிருக்க முடியாது. அவன் அந்த குறுக்கு பாதையிலேருந்து வெளியே வரா டக்குன்னு அங்க தாவீது குதிரை டக்குன்னு வருதாங்க. அது நடக்க முடியுமா, நம்ம நினைச்சுக்கலாம் அது தானா நடக்கும், இல்ல, இட்ஸ் அமேசிங் கோஇன்சிடென்ஸ்வாங்க, அற்புதமான, எத்தனையோ வருஷத்துக்கு ஒருத்தர் பார்க்கல, அவர்கிட்ட போய் பேசலாம், அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் போது டக்கு டக்குன்னு கதவு தட்டுறாங்க, திறந்து பார்த்தா அவர் வந்து நிக்கிறாரு. வாட் ஏ கோஇன்சிடென்ஸ். அந்த மாதிரி தான் ஒரு ஒரு டிவைன் சின்க்ரனைசேஷன் வாங்க, அற்புதமான ஒரு ஏற்பாடு. கரெக்டா அந்த குறுக்கு பாதையில வரா வந்து தாவீது நிக்கிறார். அங்க நின்ன உடனே ஒரு அதிசயமான ஒரு கோயின்சிடென்ஸ். அதுக்கப்புறம் அவருடைய இன்பமான தாழ்மை, அவருடைய பேச்சு, அற்புதமா ஆண்டவருடைய ஆவியினால் ஏவப்பட்டு அவர் பேசின பேச்சு தாவீதை உருக்கி விட்டார். உருக்கி விட்டு அவர் என்ன சொல்றார், 32 வசனத்தில், அப்பொழுது தாவீது அபிகேலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது எங்க போதவருக்கு உனக்கு ஸ்தோத்திரமானு சொல்லல. இதுல எல்லாம் தாவீது பார்த்துட்டார், யார் உன்னை அனுப்பிச்சதுன்னு எனக்கு தெரியும், வேலைக்காரன் நகர்த்தி குறுக்கு பாதையில் வந்து எனக்கு முன்னாடி இங்க நிக்க வச்சது யாருன்னு எனக்கு தெரியும், அந்த தேவன் உன்னை கூட்டு வந்தார் எனக்கு முன்னாடி, அவருக்கு ஸ்தோத்திரம், நன்றியில் நிறைந்து ஸ்தோத்திரம் இல்லைங்களா. ஒரு சங்கீதம் அவர் எழுதியிருக்கலாம், போய் நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்தம் சிந்தாத படிக்கு என் கையை பழிவாங்காத படிக்கு நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினதினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. எனக்கு தடை பண்ணு, நான் போய் பயங்கரமான தப்பு செஞ்சிருப்பேன், எனக்கு நீ தடை பண்ணின, தடை பண்ணின. 34வது வசனம் படிங்க,
நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விழும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாக்கம் செய்ய எனக்கு இடம் கூடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு
நீ தீவிரமாய் வராம போயிருந்தா ஐயோ என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும். தேவன் என்னை தடை பண்ணினார், என்னை கட்டுப்படுத்தினார், உன் மூலமாக என்னை கட்டுப்படுத்தினார். தாவீது அந்த பயங்கர பாவத்தை நினைச்சு பாக்குற, நீ வராம போயிருந்தா என்ன ஆயிருக்கும், மனுஷர்களுக்கு விரோதமாக ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக நான் அவங்களுக்கு கொன்னேன்ற ரத்த பலி, அவரு பாவ மன்னிப்பு ஜபம் பண்ணும் போது உரியாவை கொண்டு போட்டார், ஒரு மனுஷனை தான் கொண்டு போட்டார், ஆண்டவரே இந்த ரத்த பலியை என் மேல இருந்து கழுவோன்னு கதர்ற, டெலிவர் மீ ஃப்ரம் கெட் பிளட் கில்டினஸ், கொண்டுட்டேனே ஒரு நிரபராதிய, இந்த ரத்த பலி குடும்பத்தையே கொண்டு இருப்பேனே. அது மாத்திரம் இல்ல, அந்த பாவத்தின் ஆழத்தை அவர் பார்த்து யோசிச்சு பாக்குற, எவ்வளவு பெரிய பாவத்தை நான் செஞ்சு பிடிச்சிருப்பேன். அது மாத்திரம் இல்ல, தேவனுக்கு விரோதமாக பழி வாங்கறதை என் கையில் எடுத்துக்கிட்டு, என் கையில எடுத்துக்கிட்ட ஆண்டவருடைய சிங்காசனத்துல நான் உட்கார்ந்துட்டு, நான் தான் பழி வாங்குது அவருதுன்னு சொல்லியிருக்காரு, பழி வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, தேவனுக்கு விரோதமாக மனுஷருக்கு விரோதமா இந்த பாவத்தை நான் செஞ்சிருப்பேனேன்னு சொல்லி அந்த பாவத்தின் ஆழத்தை அவருக்கு நினைச்சு பார்க்கும்போது என்ன வருது, காலில தான் நம்ம படிச்சோம், எப்போ பாவத்தின் ஆழத்தை நம்ம நினைக்கிறோமோ அப்போ நன்றி பெருக்கெடுத்து வரும். இந்த மாதிரி பாவத்துல இருந்து செய்யாத படிக்கு என்னை காத்தாரே இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஸ்தோத்திரம் பண்றார் பாருங்களேன், அவர் சொல்ற விதம், உனக்கு தீங்கு செய்யாத படிக்கு என்னை காப்பாத்தினார் அப்படின்னா, ஒருவேளை அந்த அம்மா வந்த உடனே தாவீது வந்து என்ன தடை பண்ணியா வர, என்ன தடுக்கவா வர, அந்த அம்மா வெட்டலான்னு பார்த்திருக்காரு, மனுஷன் வெறியில அதையும் வெட்டலான்னு பார்த்திருக்காரு, உனக்கு தடை பண்ண, ஆனா எனக்கு ஏதோ ஒரு காரியம் உள்ளுக்குள்ள பேசி உன் பேச்ச கேட்கணும்ன்ற ஒரு பொறுமையை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னை கூட வெட்டியிருப்பேன், உன்னை கூட வெட்டியிருப்பேன் சொல்லிட்டு நீ சமாதானத்தோடு போய் வா, உன் வார்த்தைகள் நான் உன் ஆலோசனையை நான் கேட்டேன், நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அதை கவனிச்சு பாருங்க. அந்த அம்மா எதனோ விருந்து கொடுக்குது தாவீது, அதுல எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆடுகள் கிடைச்சிச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அந்த ரேசன்ஸ் அந்த டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சுன்றது இல்லை, அதுல எல்லாம் அவருடைய ஆனந்த சந்தோஷம் எதுல, இந்த பாவம் செய்யாத படிக்கு என்ன தடை பண்ணாரு, ஆனந்தமா போனார் போனார். இதான் பார்த்தீங்கன்னா தடைப்படுத்துகிற தடை பண்ணுகிற தேவனுடைய கிருபை தான், இதுதான் கிருபை. எத்தனையோ தடை உங்க வாழ்க்கையிலையோ என் வாழ்க்கையிலையும் நம்ம எவ்வளோ பாவங்களை செஞ்சு எவ்வளோ நம்ம மண்டையை உடச்சிக்கிட்டு இருந்திருப்போம், சீர்கெட்டு போயிருந்திருப்போம். அப்படி போகாம இந்நாள் வரைக்கும் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஒழுங்குன்றதுனாலயா, நீங்க ரொம்ப உத்தமர்ன்றதுனாலயா, இல்லை நீங்க உத்தமரே இல்லை. தேவன் அநேக சாதனங்கள் அந்த வேலைக்காரனை பயன்படுத்தி அந்த கரெக்டான டைமிங்கை பயன்படுத்தி அபிகேலை பயன்படுத்தி தாவீதை எப்படி நிறுத்தினாரோ ஆண்டவர் அவருடைய பராமரிப்பில் பல காய்களை நகர்த்தி தான் உன்னை தடை பண்ணி செய்ய வேண்டிய பாவங்களை நீங்கள் செய்யாதபடிக்கு இந்நாள் வரைக்கும் உங்களை காத்து வருகிற தேவன், தேவனுடைய தடை பண்ணுகிற கிருபை. உங்க மனைவிகளை வைத்து எத்தனை பாவங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தடை பண்ணியிருக்கிறார், மனைவிகள் இல்லைன்னா எத்தனை பாவங்களை நம்ம உழுது, நம்ம பிள்ளைகளை வைத்து எத்தனை பாவங்களை நம்ம வாழ்க்கையில தடை பண்ணியிருக்கிறார், நம்ம பிள்ளைகள்னா எத்தனை பாவத்துல நம்ம செஞ்சிருப்போம், இந்த மனைவிகள் இல்லைன்னா எத்தனை பாவம் செஞ்சிருப்போம். இதெல்லாம் ஆண்டவருடைய தடை பண்ணுகிற தேவனுடைய கிருபை பாருங்களேன். இதை நம்ம உணர்றோமா, அதை உணர்ந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? இந்த சத்தியமே நம்ம ஊர்ல தெரியாம இருக்குது, என்ன பண்றது? யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு பார்வையை உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன். இந்த பார்வையில இருந்து பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா, சில பெந்தகோஸ்துக்காரங்க ஸ்தோத்திரமாண்டவர் எதுக்கு எடுத்தா ஸ்தோத்திரமாண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த பார்வையில் காண்டி நம்ம பார்க்க கத்துக்கிட்டோம்னா ஒருவேளை நமக்கும் அப்படி வந்துருமா என்னன்னு தெரியல. ஆனா உண்மையா வரும், உண்மையா வரும். எதுக்கு போயிட்டாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு செலுத்துற மாதிரி ஒரு நன்றி பெருக்குல நமக்கு வரும். எனக்கு ஒரு நாள் அப்படிதான் வந்துருச்சு. போன வாரம் நான் திடீர்னு நினைச்சேன், நான் என்ன பெந்தகோஸ்காரனை மாறிட்டேன் நான், இல்ல அது இந்த ஃபீலிங் த கம்ஸ். பாருங்க, இந்த பார்வையை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பார்வையில பார்க்க கத்துக்கணும். என்ன இந்த உலகத்துல இந்த மாதிரி பார்வையில பார்த்தோம்னா, இந்த உலகத்துல இந்த மகிமை எந்த மனுஷனுக்கும் மதிப்பு, எந்த மனுஷனுக்கும் மகிமை போவாது. எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு போகும். ஒருவேளை சில பேர் இது கொடுமையான பார்வைன்னு நீங்க நினைச்சு பார்க்கலாம், ஆனா இது உண்மை. யோசிச்சு பாருங்க. ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுது, நம்ம காலையில கூட படிச்சோம், இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் ஆதாமின் பிள்ளைகளாக சீர்கெட்டு போயிருக்கிறார்கள், முற்றிலுமாக சீர்கெட்டு போயிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஆதாமனுடைய மூலமாக பிசாசு சர்ப்பத்தின் விஷம் ஏறி போய் சர்ப்பத்தின் பிள்ளைகளாக மாறி முற்றிலுமாக அவங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தீமைத்தான். சர்ப்பத்தின் பிள்ளைகளாக, கோபாக்கினின் பிள்ளைகளாக, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக நம்ம எல்லாருமே அந்த மாதிரி பிறந்தவங்க தான். எல்லாருமே கோபாக்கினைக்கு உரியவர்களாக நம்ம உள்ளுக்குள்ள ஒவ்வொரு இருதயத்திலையும் வித்து இருக்குது. கொலைக்கு வித்து இருக்குது, விபச்சாரத்துக்கு வித்து இருக்குது, பொருளாசைக்கு வித்து இருக்குது, எல்லா விதமான உலகத்தில் இருக்கிற பாவங்களுக்கு, ரேப்புக்கு, எல்லா பாவங்களுக்கான வித்து நமக்குள்ள இருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே ஆக்சுவலா மனித குலம் எல்லாருமே பிசாசுகள் மாதிரி நடந்துக்கணும். ஏன்னா சர்ப்பத்தின் வித்துகளா மாறி போய் ஆதாமில் வீழ்ச்சியடைந்த எல்லாருமே மகா பாவங்களை செய்கிறவங்களாக, அந்த நோவா காலத்துக்கு முன்னாடி எப்படி பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அந்த மாதிரி பாவங்கள் செய்கிறவங்கள தேங்க மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சுக்கிட்டு கொலை செஞ்சுக்கிட்டு முழு உலகமே பிசாசு நிறைஞ்ச மாதிரி இருக்கணும். ஏன்னா இயற்கை மனிதனுக்கு பாவத்தை விட்டா வேற ஒன்னும் செய்ய முடியாது. இப்படி பாவத்துல சீர்கெட்டு போய் நிறைந்திருக்கிற மனித உலகம், மனித குலம், அதை கட்டுப்படுத்துறது என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனையும் அவன் இருதயத்தில் இருக்கிற பாவங்கள் நிறைவேற முடியாதபடிக்கு கட்டுப்படுத்துகிறது என்ன என்ன தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய கட்டுப்படுத்துகிற கிருபை. தேவனுடைய கட்டுப்படுத்துகிற கிருபை. எல்லாம் ஒருத்தரும் ஒழுங்கில்ல, ஒருத்தர் எல்லாரும் எல்லாரும் சீர்கெட்டவர்கள். எல்லாரும் ஒருத்தரே ஒருத்தர் தான் ஒழுங்கு. ஆதாமின் வித்தில் அவர் புறக்கல, அவர் ஒருத்தர் தான். அவரை விட்டு வேற யாருமே ஒழுங்கில்லை. இதான் காமன் கிரேஸ்ன்னு ஒரு வார்த்தை தியாலஜிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, பொதுவான கிருபை. காமன் கிரேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் வந்து இந்த உலகத்துல அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லாம எல்லோருக்கும் பொதுவான கிருபையை காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு? மழை பெய்ய பண்ணாருனா வெறும் யார் யார் விசுவாசிங்க அவங்க வீட்டு மேல ஒண்டி மழை வரட்டோம்னா பண்றாரு? இல்ல, விசுவாசிகளோ அவிவிசுவாசிகளோ எல்லோருக்கும் மழை வருது. அவருடைய படைப்பின் ஆசீர்வாதங்கள் எல்லோருக்குமே தான் பொது, இல்லைங்களா? திருமணம் வெறும் விசுவாசிகள் கொண்டுதான் பெண்ணு கிடைக்கணும்னு இல்லை, அவிவிசுவாசிகளும் திருமணம். அவிவிசுவாசிகளுக்கும் குழந்தை பிறக்குது. அதுக்கு பேர் காமன் கிரேஸ், பொதுவான கிருபை. அது எல்லாருக்கும் கொடுக்கிற கிருபை, இல்லைங்களா? அந்த பொதுவான கிருபை, பொதுவான கிருபையில எல்லாருக்கும் எழுத்து கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் அவருடைய படைப்பு அனுபவிக்கும்படி அனுமதிக்கிறாரு. அந்த பொதுவான கிருபையில ஒரு முக்கியமான பாகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் பாகம், கடவுள் வந்து சீர்கெட்ட இந்த மனித குலர் அவங்களுடைய சீர்கேட வெளிப்படுத்தாதபடிக்கு அவங்கள கட்டுப்படுத்தி வைக்கிறது தான், கட்டுப்படுத்தி வைக்கிறது. அதுக்கு பேர் தான் ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ். யோசிச்சு பாருங்க, நான் பிராக்டிக்கலா சொல்றேன். இதான் ஒரு இது தியாலஜி. பியூரிட்டன்ஸ் நம்பினது, கால்வினிஸ்ட் எல்லாரும் நம்புறது, இல்லைங்களா? எல்லாரும் நம்ம நம்புறது. இது இந்த புது கட்டுப்படுத்தும் கிருபைக்கு உலகத்துல நம்ம எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும். ஏன்னா எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம் இந்த கட்டுப்படுத்துகிற கிருபை எனக்கு தெரிய காமிக்குது. நமக்கு மனிதர்கள் எல்லாரும் சீர்கெட்டு போயிருந்தாங்கன்னா, அவங்க உள்ளத்துல எல்லா பாவத்துக்கும் தீமைக்கும் வித்து இருக்குதுன்னா, அவங்கள செய்யாதபடிக்கு அவங்க கட்டுப்படுத்தலைன்னா எல்லாத்தையும் அவனால செய்ய முடியும். அவங்க அடங்கி இருக்கிறதுக்கு ஒரே காரணம், ஆண்டவருடைய கிருபை அவங்களை கட்டுப்படுத்தும். அதான் காரணம், அதான் அந்த ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் ஆஃப் காட். உதாரணம் டெய்லி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோ, ஒரு ரெண்டு மூணு உதாரணங்கள் நான் எடுக்கிறேன். அன்னைக்கெல்லாம் இதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் நினச்சி பாருங்க, ஒவ்வொரு நேரத்துலையும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு வந்துடும் அவங்களுக்கும். ஊபர் கேபில் ஒரு புக் பண்ணி நம்ம போகிறோம், அந்த ஊபர் கேபில் போகிறோம், அந்த டிரைவர் மேலே நம்பி போகிறோம், அந்த டிரைவர் ஓட்டிட்டு போகிறேன், அந்த டிரைவருடைய இருதயத்தில் கொலகார வித்து அவனுக்கு இருக்கு இல்லைங்களா, கொலகார வித்து இருக்கு. ஏதோ ஒரு மனசுல நம்மளை எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஒரு லாரி கிடிச்சியோ எங்கேயோ ஒரு பள்ளத்தில் தள்ளியோ நம்மளை ஏன் கொல்லாம கூட்டு போறான்? அவன் ரொம்ப நல்லவன்றதுனாலயா, அவனுக்குள்ள கொலகார வித்து இல்லைன்றதுனாலயா, ஏன் அவன் ஒழுங்கா கூட்டு போறான்? ஏன்னா தேவன் பரான், அவன் சீர்கெட்டவன் தானே, எல்லா தீமையும் அவனுக்குள்ள இருக்கு. அவன் பிசாசு மாதிரி வேலை செய்யணுமே, ஆனா பிசாசுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கான் அவிவிசுவாசிகள் இல்லைங்களா, கீழ்படியாம கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க. பிசாசு அவங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு, பிசாசு நம்மளை அழிக்கணும்னு தானே பாக்குது. ஏன் அவங்க மூலமா அழிக்க முடியாம இருக்கு? ஏன் அவன் போய் எடுத்துட்டு போய் நம்மளை இடிச்சுன்னா அழிச்சிடலாம் இல்லையா? ஏன் அழிக்காம இருக்கிறான்னா, அவனுக்கு ஏன் அவன் கார் அடிக்கிறான், என்ன அவனை தடுக்குதுன்னா, பராமரிப்பில் தேவன் அவனை கட்டுப்படுத்துகிறார். எப்படி? அவனுக்குன்னு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, அவனுக்குன்னு ஒரு பொருளாதார நிலைமையை வச்சிருக்கிறாரு, அந்த பொருளாதார நிலைமை அவனுக்கு ஒரு பொறுப்புணர்வை தருது. நான் ஒழுங்கா ஓட்டணுமே, ஒழுங்கா ஓட்டி நல்லா 5-star ரேட்டிங் வாங்கணுமே பொறுப்புணர்வு தந்து நல்லா நம்மளை கவனமாக கூட்டு போறான். இந்த பொறுப்புணர்வு அவனை பராமரிப்புல இந்த சூழ்நிலையை வைத்து, ஏன் அவங்க அப்பா அம்மா அவனை சின்ன வயசுல இருந்து வளர்த்ததும் அவருடைய கட்டுப்படுத்துகிற கிருபையின் பாகம் தான். அவனை ஒரு மோசமானவன முரடனாக ஒரு கொலகாரனா வளர்த்துருந்தா அவன் கூட்டு போய் நம்மளை இடிச்சுதான் இருந்திருப்பான். ஆனா அவன் ஒழுங்கா நம்மளை கூட்டு போனதுக்கு அவன் கட்டுப்படுத்துகிற கிருபை தான் அவனை கட்டுப்படுத்தி இருக்கு. அது கட்டுப்படுத்துல பராமரிப்பில் பலதை பயன்படுத்தி இந்த சீர்கெட்ட மனிதர்களை அவர் கட்டுப்படுத்துகிறார். அதுல ஒன்னொன்னுலயே நம்ம பார்க்கலாம். ஏன் ஒரு இடத்துல போய் நம்ம சாப்பாடு சாப்பிட போறோம், சாப்பிடும் போது ஏன் அந்த ஓனர் நமக்கு கேன்டீன்லயே சாப்பிடுறோம், அந்த கேன்டீன்காரன் நம்மளை பிடிக்காம ஒரு விஷம் போட்டு நம்மளுக்கு கொடுத்துடக்கூடாது நம்பி நம்ம வாங்குறோமே, அவனை என்ன கட்டுப்படுத்துது? அகேன் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி தேவனுடைய கிருபை இந்த உலகம் நம்மள வேர்ஸ்ட் நிலைமையில இருந்திருக்கணும். ஏன்னா இயற்கையா யாருமே நல்லவங்க இல்லை, எல்லாரும் கொலகாரங்க, பாவிக, வேசித்தம் நிறைந்த வித்து. இவங்களை எல்லாரையும் கட்டுப்படுத்துகிறது தேவனுடைய கட்டுப்படுத்துகிற கிருபை. மனிதர்கள் அவங்களுக்குள்ள எந்த நல்லதும் இல்லைன்னு சொல்லுது நம்முடைய விசுவாச அறிக்கை, சத்தியம் இல்லைங்களா? எந்த நல்லதும் இயற்கையா இல்லாதவர்கள் நல்லது எப்படி செய்ய முடியும்? நல்லது எப்படி செய்ய முடியும்? அவங்கள என்ன கட்டுப்படுத்துது? இயற்கை அவங்களை கட்டுப்படுத்தலையே, அவங்களை கட்டுப்படுத்துறது தேவனுடைய கட்டுப்படுத்துகிற கிருபை. அதை நம்ம பார்த்துக்கணும். ஏன் அவ்வளோ மோசமா அவங்க இல்லை? மோசமா இல்லாத காரணம் தேவனுடைய கட்டுப்படுத்துகிற கிருபை. ஏன் நீங்களும் நானும் எடுத்துக்கங்க, நீங்களும் நானும். ஏன் நூற்று கணக்கான விதங்கள்ல நம்ம இருதயம் போய் அழிஞ்சிருக்கலாமே, தப்பு செஞ்சிருக்கலாமே, அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய கட்டுப்படுத்துகிற கிருபை. அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் ஒரு ஃபாரோவா ஆகல? ஃபாரோ என்ன கொடுமையான மனுஷன் இல்லைங்களா, இசவேல போக விட மாட்டேன்னு எவ்வளவு கொடுமை பண்ணா. நம்ம ஏன் ஃபாரோ மாதிரி நம்ம இருதயத்தை கட்டுப்படு அப்படி ஆகல? நம்ம ஏன் ஒரு யூதாசா இல்லை? நம்ம ஏன் ஒரு ஏரோதா இல்லை? ஒரு பரிசேயனா இல்லை? அது காரணம் என்ன தெரியுமா? நம்ம அவங்கள விட ஒழுங்கான்றதுனால இல்லை, ஆண்டவருடைய கட்டுப்படுத்துகிற கிருபை, கட்டுப்படுத்துகிற கிருபை. நீங்க நம்ம ஏன் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்யாம இருக்கிறோம்? Because of the restraining grace of God. பாருங்க, ஏன்னா பாவத்துக்கு மனித குலம் என்ன போட்டிருக்கு? அடிமைப்பட்டிருக்கு. பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கு. பாவம் தான் செய்ய முடியும். ஆனா அந்த அடிமைப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை மனித குலம் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அதுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் இருக்க முடியும். ஆகவே அவங்கள ஏதாவது நல்லது இருக்குதுன்னா, எந்த மனுஷ குலத்திலயோ, ஏன் நம்ம வீட்லயே எடுத்துக்காங்க, நம்ம மனைவி நம்ம கிட்ட ஒழுங்கா நடக்குதுன்னா, நம்ம புருஷன் நம்ம கிட்ட ஒழுங்கா நடத்துறேன், அவர் ஒழுங்கா இருப்பதுனால இல்ல, அவர் ரொம்ப யோகியன்றதுனால இல்ல, அவங்க ஒழுங்கா நடத்துறதுக்கு காரணம் ஆண்டவருடைய அவங்க கட்டுப்படுத்துறதுனால தான். அவங்களை கட்டுப்படுத்தல, எல்லா விஷயத்திலயும் கட்டுப்படுத்துகிற கிருபை. The restraining grace of God. நீங்க பார்க்க முடியுதா? நீங்க பார்க்க முடியுதா? God's restraining grace. இது ஒரு அதித்தியமான கிரியை. அதுவே ஒரு பார்வை. உலகத்தை ஆண்டவர் கட்டுப்படுத்துறாரு இல்லையா? எப்படி கட்டுப்படுத்துறாரு? அவர் என்ன, கடலை வந்து கடலுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு, நீ எவ்வளோதான் பெருமையாக நீ அலைய உன் தலையை உயர்த்தலாம், ஆனால் இவ்வளோ உயர்த்தினாலும் இதுதான் உன் எல்லை, இதுக்கு மிஞ்சு நீ போகக்கூடாது. அதே மாதிரி ஆவிக்கூறிய விதத்தில் எவ்வளோதான் பாவம் பிசாசு மனிதர்களை பயன்படுத்தி சீர்கட்ட மனிதர்கள் செய்தாலும் அவங்களை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுறார். இதுதான் த டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் ஆஃப் காட். ஆனால் இதில் ஒரு பயங்கரம் என்ன தெரியுமா? நரகத்தில் வித்தியாசமாக இருக்க போகுது. நரகம் ஏன் தெரியுமா பயங்கரம்? நரகத்தில் எந்த கிருபையும் இருக்க போகிறதில்ல, எந்த கிருபையும் இருக்க போகிறதில்ல. ஒரு மனுஷன், சீர்கெட்ட மனுஷன், அவன் எவ்வளோ மோசன்றதை நம்ம எங்கே தெரியுமா பார்க்கணும்? உலகத்தில் பார்த்தா தெரியாது. ஏன், அவனை வளர்த்த விதம், அவனை அடித்து அடித்து வளர்த்ததுனால அவனுக்கு மற்ற காரியங்களெல்லாம் கூட ஆண்டவர் கட்டுப்படுத்துகிறார். வெறும் வளர்த்த விதம் மாத்திரம் இல்லாமல் போலீஸு கவர்மெண்ட்டு இதெல்லாம் மனுஷன் சீர்கெட்ட மனுஷன், அவன் பாவம் இது காரியங்களை வெளிப்படுத்தாதபடிக்கு கட்டுப்படுத்திருக்கான். போலீஸ் ஏன்னா கொலை பண்ணானா அவனை ஜெயிலில் போடுவாங்க. கொலகார குணம் இல்லையா? எத்தனை பேருக்கு போலீஸ் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை கொலை ஊபர்காரன் எல்லாரையும் அடிச்சுட்டு போயிருப்பானுங்க. போலீஸு லா அதெல்லாம் அவங்களை கட்டுப்படுத்துது இல்லைங்களா? அது கட்டுப்படுத்துது. ஆனால் நரகத்தில் என்ன இருக்க போகுது? எந்த விதமான கட்டுப்படுத்தல் கிருபையும் இல்லாமல் மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய உள்ளான இருதய பாவ இச்சைகளுக்கு உச்ச கட்டத்துக்கு விட்டுருவார். ஆண்டவர் திறந்து விட்டுருவார். திறந்து விட்ட உடனே ஒரு கொலகாரனுக்கு கொலை வெறியில் இருப்பான் நரகத்தில், ஒரு வேசிக்காரனுக்கு வேசி காமத்தில் வேகுவான், தூஷிக்கிறவன் பொருளாசை உள்ளவன் எல்லாம் அந்த பேஷன்ஸ் உச்சகட்டத்தில் இருக்கும் நரகத்தில். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு எந்த சாதனமும் இருக்காமல் வேகுவாங்க நரகத்தில். நரகத்தில் அந்த கிருபை இருக்காது. ஆண்டவர் யாரையும் கட்டுப்படுத்த மாட்டார். சீர்கெட்ட மனுஷனுடைய உண்மையான சொரூபம் உலகத்தில் இல்லை, நரகத்தில் பார்க்க முடியும். அவன் இயற்க கிருபையே இல்லாமல் எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவார். ஒரு நாயை வந்து அந்த செயினை கழட்டி விட்டா என்னென்ன பண்ணோம் அந்த மாதிரி கழட்டி விட்டுருவார். இதான் அந்த ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் ஆஃப் காட் பாருங்களேன். அந்த பார்வையை நம்ம பார்த்தோம்னா யோசிச்சு பாருங்க, சமுதாயத்தில் ஆண்டவர் எல்லாரையும் கட்டுப்படுத்துறார், எல்லாரையும் கட்டுப்படுத்துறார். நீங்களும் நானும் விசுவாசிகளாக எவ்வளோ இந்த கட்டுப்படுத்துகிற கிருபைக்கு நன்றியா இருக்கணும் தெரியுமா? எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கணும் தெரியுமா? நாம் ஒருவேளை இயற்கை மனிதர்கள் போல் பாவத்துக்கு அடிமையாக இல்லாத போதும் நமக்குள்ள என்ன பாவம் இருக்கு? எஞ்சி இருக்கிற பாவம். அது விடுதான் நம்மளை சும்மா இல்லையே இல்லைங்களா? அது விடுறதே இல்லையே. ஆனால் அந்த பாவம் நம்ம அலக்கழிக்கும் போது நம்மளை பயங்கரமான நிலைக்கு நம்ம போயிருக்கலாம், பயங்கரமான தப்புங்க நம்ம செஞ்சிருக்கலாம், செஞ்சு அழிஞ்சு போயிருக்கலாம், தெளிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் நம்மளை வித்தியாசப்படுத்துறது என்ன தெரியுமா? நம்ம ஒழுங்கு இல்லை, ஆண்டவர் நம்மளை கட்டுப்படுத்துறதுனால, ஆண்டவர் நம்மளை கட்டுப்படுத்துறதுனால. இதுதான் அந்த அற்புதமான சத்தியம். எவ்வளோ பெரிய இறக்கம் தெரியுமா? நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை கட்டுப்படுத்துறது எவ்வளோ பெரிய இறக்கம். நம்ம மோசமாக இல்லாதபடிக்கு அது சொல்லி முடியாத ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்கள். ஒன்று ரெண்டு காரணங்கள் சொல்கிறேன். பாவம் செய்யாதபடிக்கு கட்டுப்படுத்துறதுனால வருகிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நம்ம நினச்சி பார்ப்போம். பாவம் மன்னிக்கிறது, நம்ம பாவம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு மன்னிக்கிறது ஒரு கிருபையாக இருந்தால், ஆனால் அந்த பாவமே செய்யாதபடிக்கு நம்மளை கட்டுப்படுத்துறது எவ்வளோ பெரிய கிருபை. யோசிச்சு பாருங்கள். ஏன் பாவம் நாம் செய்யாதபடிக்கு இருக்கிறதுனால என்ன நடக்குது? நம்ம ஒரு பாவத்தை செஞ்சிட்டோன்னா அந்த பாவத்தின் தழும்பு, அந்த பாவத்தின் கரை நம்மளை விட்டு போகிறதே இல்லை. யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அந்த பாவம் மார்க்கு நம்ம ஒரு பாவத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா அது நம்மளை விட்டு போகிறதே இல்லை, நம்ம போகிறதே இல்லை. ஏன் அந்த மனுஷன் அந்த மனசாட்சிலையோ நம்ம இருதயத்திலையோ அது ஏற்படுத்துகிற தழும்பு போகிறதே இல்லை. ஒரு காரியம் வேற ஒன்றும் இல்லை. ஒரு வாட்டி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம்னா அடுத்த வாட்டி அந்த பாவம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போகும். இன்னும் ரெண்டு வாட்டி செஞ்சோன்னா பழக்கமாக போகும், பழக்கமாக. பிசாசு ஸ்வர்ஜன் சொல்கிறாரு, பிசாச ஒருத்தன் ஒரு தடவை சேவை பண்ணான்னா அது 10 தடவை சேவை பண்ணுறதுக்கு அவனை இழுத்துறதுக்கு வழி. ஒரு பாவத்தை செஞ்சுட்டோன்னா அது 10 தடவை செய்ய வைக்கும். ஆனா அந்த பாவமே நாம் செய்யாதபடிக்கு நம்மளை தடை பண்ணி ஆண்டவர் வச்சிருக்காருனா எவ்வளவு பெரிய கிருபை. யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில சின்ன உட்காந்து கொஞ்ச நேரம் உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நீங்க என்னென்னலாம் ஆயிருக்கலாம், என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சிருக்கலாம் உங்க வாலிப காலத்துல, உங்க வாழ்க்கையில எப்படி எப்படி எல்லாம் போயிருக்கலாம். ஆனா அந்த பக்கமே போகாதபடிக்கு உங்களை தடுத்து கட்டுப்படுத்தி வந்தது. நீங்க ஒழுங்கு ஆள் இல்லை. ஆண்டவர் கட்டுப்படுத்துக்கிற பாருங்க, அவன் சாத்தான் விடவே மாட்டான். அது மாத்திரம் இல்லை, ஒரு பாட்டி பாவம் செஞ்சுட்ட உடனே ஒருவேளை அந்த பாவம் நம்மள விடாது. அநேக பேருக்கு வசதி இருந்து எவ்வளவோ இருந்து என்னென்னவோ இருந்து சந்தோஷ வாழ்க்கையில் இல்லாத காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இப்போ இருந்தாலும், விசுவாசிகளாக நம்ம இருந்தாலும், கடந்த காலம் பாவம் நம்மள விடுதா. ஆண்டவர் மன்னிச்சு தான் இருக்கிறார், ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நம்ம மறந்துருக்கிறோமா? அதை நினச்சி பார்த்தா நல்லா இருக்குதா? நல்லாவே இல்லையே. பயங்கரமாக நம்ம மறக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் அந்த பாவம் செஞ்சது அது தழும்பு நம்மளை விட்டு போகிறதே இல்லை. தாவீது வாழ்க்கையிலையும் அவர் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பாவம் பெத்ஷேபாவோடு செஞ்ச பிறகு அவர் எழுதின சங்கீதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமானது. எல்லா சங்கீதத்திலையும் ஒரு துக்க வாய்ஸ் கலந்துருக்கிற மாதிரி வரும். ஆனா அதுக்கு முன்னாடி குதிச்சு ஆண்டவரை துதிக்கிறது, சோத்தரிக்கிறது, பாடுறதா இருக்கும். ஆனா பாவம் செஞ்ச பிறகு மனுஷன் அப்படி முதல் மாதிரி இல்லை. அப்படிதான் பாவம் நம்மளை பாதிக்கும். அந்த பாவம் நீ செய்யக்கூடாதுன்னு நம்மளை தடை பண்றது பெரிய கிருபை இல்ல? ஆண்டவருக்கு நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ண இல்ல? சில பேர் நீங்க ஒருவேளை உட்காந்து பார்க்கலாம், ஒரு பாவமும் ஒன்றும் பெருசா செய்யாத மாதிரி தெரியுது. எத்தனை பாவங்கள் நீ செஞ்சு அழிஞ்சிருக்கலாம் தெரியுமா? இந்நேரத்துக்கு ஒரு குடிகாரனா இருந்திருக்கலாம். நான் நினைச்சு பார்க்கறேன், என்ன உட்காந்து என் கூட கிளாஸ்மேட்டு பெயிண்டர் அவன், இப்போ எங்க வீட்டுக்கிட்ட தான் எங்க வீடு கூட பெயிண்ட் அடிச்சு போவான் ராஜான்னு, என் கூட கிளாஸ்மேட்டு. நான் அவன் கூட அவனை மாதிரி நான் ஏன் ஆகல? குடிய குடிச்சு நான் ஏன் குடிகாரனா மாறி போகல? வாட் எவர் இஸ் ட்ரெயினிங் கிரேஸ் ஆஃப் காட். ஒன்னு அப்படி நினைச்சு பாருங்களேன், எத்தனை பாவங்களை ஒரு வேசித்தனத்துல போய் அழிஞ்சு பகோரமா வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கும். எல்லாமே உள்ளவனா மாறி என்ன மாதிரி வாழ்க்கை போயிருக்கும். குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவனா கூட நம்ம போயிருக்கலாமே. இல்ல பொருளாசையில கெட்டு போய் அழிஞ்சு போய் பயங்கரமா போயிருக்கலாமே. கொலை வெறியில போயிருக்கலாமே. எவ்வளவு போயிருக்கலாமே. இதெல்லாம் என்ன ஏன் அப்படி போகாம என்ன தடுத்துச்சு? நம்ம ஒழுங்கா இருந்ததுனால இல்ல. இட் இஸ் த ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் ஆஃப் காட். அதுக்கு நன்றி செலுத்துறீங்களா? யோசிச்சு பார்த்து நன்றி செலுத்துறீங்களா? பாருங்களேன், அது பெரிய ஆசீர்வாதங்க, பெரிய பெரிய ஆசீர்வாதம். நம்ம ஏன் மோசமான குடிகாரர்களா, பொருளாசை உள்ளவர்களா, திருடர்களா, பொய்யர்களா நம்ம இல்லை? த ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் ஆஃப் காட். யோசிச்சு நம்மளை சுத்தி பாருங்களேன், நம்மளை சுத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை குடும்பங்கள்ல சண்டை, எத்தனை டைவர்ஸ், எத்தனை பிரச்சனைகள், வியாதிகள், அனாதைகள், கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை கொடூரங்கள், பாவங்கள், கர்ப்பங்கள் எத்தனை நடக்குது. எல்லாம் சுத்தி இந்த சாக்கடையில நம்மளும் போவாம இருக்கிறதுக்கு நம்ம அவங்கள விட ஒழுங்குன்றதுனால கட்டுப்படுத்துகிற தேவனுடைய கிருபை நம்மளை கட்டுப்படுத்துது. நம்மளும் அப்படி இருந்திருக்கலாம். தேவன் நம்மளை கட்டுப்படுத்துகிறார். நம்ம குடும்பத்தை இழந்திருக்கலாம் நம்ம செஞ்ச பாவத்தினால, இல்லைங்களா? நம்ம செய்ய இந்த பாவத்தை செஞ்சிருந்தா, இந்த பாவ வழியில போயிருந்தா எனக்கு குடும்பமே இல்லாம போயிருந்திருக்கும், பிள்ளைகளே இல்லாம போயிருந்திருக்கும், மனைவி இல்லாம போயிருந்திருக்கும். ஏன் சில பேர் அதை செஞ்சதுனால குடும்பம் இருக்கக்கூடாது. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் மறைச்சு நம்மளை கட்டுப்படுத்துறார். அவர் கட்டுப்படுத்துறார். பாருங்களேன், ஒரு ப்ராவிடென்ஷியல் கிரேஸ் ஆஃப் காட். அநேக நேரங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், அநேக நேரங்கள் பல விதத்தில் அவர் கட்டுப்படுத்துறார். அவர் பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்து அநேக நேரத்தில் இந்த பாவம் செய்யணும்னு தூண்டுதல், சோதனை வருது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, என்னத்துக்கு இதை செய்யணும், இதை செய்யலாமா, நீ செய்யலாமா? இல்லை அந்த பாவம் செய்யணும்னு சோதனை இருக்குது. திடீர்னு சர்ச்சுக்கு வரும், ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்குறோம், அந்த சோதனையே நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சு போகுது. இல்லைங்களா? இது செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சத்தியம் எத்தனை வாட்டி நம்மளை தடை பண்ணி எத்தனை பாவங்கள் செய்யாதபடிக்கு நம்மளை தடை பண்ணியிருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். தனியா இருக்கணும், தனியா இருந்து இந்த பாவத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும். அந்த நேரத்துல தனியா நம்மளை விடுறதில்லை, தனியா விடுறதில்லை. அந்த மாதிரி எனக்கு சொன்னீங்கன்னா ஒரு பெரிய 5 புக்கே எழுதலாம். எத்தனை வாட்டி ஆண்டவர் உன்னை தடை பண்ணாருன்னு யோசிச்சு பாரு. எத்தனை பாருங்க, உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் யோசிச்சு பார்க்கலாம். அது சிலதெல்லாம் பர்சனல், அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா உண்மையாவே இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு நானா இருப்பதற்கு காரணம் நானே இல்லை, எந்த மகிமும் என்னுடையக்கு இல்லை. ரொம்ப வீக்கான ஆள், ரொம்ப பலவீனம், ரொம்ப சோர்வு. சில நேரத்தில் பைபிள் படிக்கும் போதே சோர்வு வருது, ரொம்ப இது. ஆனா இன்னைக்கு நான் ஒரு ஆளா நிக்கிறதுக்கு காரணம் நானே இல்லை. இட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். கடவுள் நம்மளை தடை பண்ணி நம்மளை நிக்க வச்சு நடத்தி இருக்கார், அவர் பராமரிப்பு. ஒரு ஒரு வசனம் இருக்கு, நம்ம படிப்போம். ஓசியா 2 அதிசயமான இது. இது ஓசியா புக் படிச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் அதிசயமாக இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை விட்டு ரொம்ப பயங்கரமா விக்கிர ஆராதனையில வேசித்தனத்துல இருப்பதனால் அவங்களுடைய ஆவிக்குரிய வேசித்தனத்தை அவங்களுக்கு உணர்த்தும் படிக்கு ஓசியாக்கு ஒரு தீர்க்க தரிசிக்கு சொல்றார், நீ போய் ஒரு வேசிய திருமணம் பண்ணு அப்படின்றார். அது போய் என்ன பண்ணுது, அது ஆண்டவர் விட்டு 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 அந்த புருஷனை விட்டு விட்டு ஓடுது. அது ஓடும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 1-7 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா, முதலாவது சொல்றாரு, போகாத நான் உன்னை தண்டிப்பேன், மிரட்டுற, போகாத உனக்கு அவமானம் வரும், நீ அழிஞ்சு போவ, வாழ்க்கையெல்லாம் கெட்டு போவோம், உன்னை யாரும் பயங்கரமான அவமானத்துக்கு உள்ளாகுவேன்னு திட்டி திட்டி அவங்க திட்டுற. ஆனா அது அவ்வளோ என்ன திட்டினாலும் அது கேட்கற மாதிரி இல்லை, எவ்வளவு தண்டனை சொன்னாலும் அது கேட்கற மாதிரி இல்லை, ஓடு. பாருங்களா 5வது வசனத்தில் படிங்க,
அவர்களுடைய சார் சோரம் போனார், அவர்களை கற்பந்தரித்தவர் லட்சியான காரியங்களை செய்தார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும்.
ஓசியா 2:5 ஓகே படிங்க.
எண்ணெயையும் வானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றார்.
போவேன் என்ன சொன்னாலும், இதுக்கு முன்னாடி ஆண்டவர் மிரட்டுறாரு, ஆனா இந்த பாவத்தை தான் தேடி போவேன், இந்த வேசித்தனத்தை தான் தேடி போவேன், எனக்கு ஆண்டவர் வானா அப்படின்னு தேடிதான் போவேன் அப்படின்றாரு. தேவ கிருபையை பாருங்க, 6வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு,
ஆகையா இதோ நான் உன் வழியை உள்ளுகளினால் அடைப்பேன், அவர் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாத வழிக்கு மதிலை எழுப்புவேன்.
என்ன சொல்றாரு தெரியுங்களா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்னொரு வீடு மாடோ ஒரு மிருகமோ அவங்க தோட்டத்துல வராத படிக்கு முள்ள எடுத்து போடுவாங்க ஒரு காம்பவுண்டா. அந்த காம்பவுண்ட் சில மிருகங்கள் அதை கூட அடக்க முடியாது, அந்த முள்ள கூட இடிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால அந்த ஒரு அடுத்த ஸ்டெப் என்ன, முள்ள கட்டாம செவரே ஏற்றிடுவாங்க, செவரே ஏத்தினா அது வர முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ தப்பு வழியே தேடி போற, நீ போகாத படிக்கு அந்த பாவ வழியில போய் அழிஞ்சிடாத படிக்கு உன் வழியில நான் ஒரு முள்ளை ஏத்துறேன், அந்த முள்ளு கூட இடிச்சுக்கிட்டு நீ போனீங்கன்னா அடுத்ததாக உனக்கு ஒரு செவரை ஏற்றி தடை பண்ணுவேன், நீ பாவத்தில் போகக்கூடாது, நீ போகிற வழியெல்லாம் உனக்கு குழி பண்ணி தடை பண்ணி முள்ளை போட்டு உன்னை காத்து நீ தவறான வழியில் போகாதபடி. எவ்வளோ சீர்கெட்டவன், 100 விதத்தில் உன் இதயம் போகுது, ஆனால் உன்னை போகாத படிக்கு தடை 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 பண்ணி. உன் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, சில நேரத்தில் நமக்கு ரொம்ப பாவம் செய்யணுன்ற சோதனை வருது, ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை. இன்னும் சில நேரங்களில் நல்லா பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, ஆனால் நமக்கு சோதனை அது செய்யணுன்ற வருது. அது காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவருடைய தடை தான், த ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் ஆஃப் காட், ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் ஆஃப் காட். நம்ம வாழ்க்கையை தாங்க நம்ம நான் பார்த்து தலை குனிஞ்சு, ஆண்டவரே எத்தனை இடங்களுக்கு என்ன போவாம, எத்தனை ஜனங்களை என்னை சந்திக்காம, எத்தனை வழியில் நான் எவ்வளோ கெட்டு போயிருக்கலாம், எத்தனை தீமையில் அழிஞ்சிருக்கலாம், ஆனா இந்நாள் வரைக்கும் நான் நிக்கிறதுக்கு காரணம் உன் கிருபை தான், உன்னுடைய கட்டுப்படுத்துகிற கிருபை. எவ்வளவு நம்ம நன்றியா இருக்கணும் பாருங்களேன், எவ்வளவு நம்ம நன்றியா இருக்கணும். யோபுவை வந்து சாத்தான் வந்து ஆண்டவர் சாத்தான் போய் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு சாத்தான்கிட்ட, என் தாசனை பாத்தியா அவன் எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறான் பாத்தியா. அதுக்கு யோபு என்ன காரணம் சொல்ற, அந்த பிசாசு என்ன காரணம் சொல்றது தெரியுமா, என்ன ஏன் அவன் ஒழுங்கா இருக்கிறான், அவனை சுத்த வேலி வச்சு நீ காத்து வரிய, அவன் ரொம்ப ஒழுங்குனால இல்ல, அவன் எங்க தப்பு வழியில போகாதபடிக்கு வேலியெல்லாம் வச்சு காத்து வரிய. இந்த வாசையில போலான்னு பார்த்தா அங்க வேலி வச்சிருக்கிற, இப்படி போலான்னு பார்த்தா அவன் அதை செய்யாதபடிக்கு. இந்த பாம் அவனுக்கு சந்தர்ப்பங்கள் நீ கொடுக்கல, அவனுக்கு வேலு வச்சு நீ பார்த்துட்டு வர, அதனால தான் ஒழுங்கா இருக்கிறான், அதை எடு நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சரி போ, ஆனால் அதுலேயும் ஒரு கண்ட்ரோலை போடுறார், இது நீ செய்யக்கூடாதுன்னு கண்ட்ரோல் போடுறார். இதாங்க த ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் ஆஃப் காட். நம்ம யாருமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றிக்கோ ரகசியங்கள் நான் ஒழுங்கா வந்துட்டேன் பாருங்க, எங்க பாருங்க என்ன மாதிரி வருங்கன்னு சொல்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. யாருமே அந்த போதகர் சொன்னான்னா பெருமை பிடிச்சவங்க. நம்ம எல்லாருமே ஒழுங்கா இருக்கிறதுக்கு அதுக்கு மகிமை ஆண்டவர் கொண்டு தான் போய் சேரும். பாவியான மனிதர்கள், பலவீனமான மனிதர்களை அவர் பயன்படுத்துறார் பாருங்களேன், பயன்படுத்துறார். பிரதேங்கள் பல விதங்களில் போயிடலாம், பல விதங்களில் போயிடலாம் பாருங்க. ஒரு ஸ்பர்ஜன் இதை பத்தி சொல்றாரு, நம்ம எவ்வளோ எவ்வளோ பெரிய கிருப பாவத்தில் பாவம் செய்யாதபடிக்கு நாம் காக்கப்படுறது. நம்மள சில பேர் இந்த பன்னி சாக்கடையில் போய் பெறலோனோன்னு பெறலோன்னு பார்க்கு இல்லைங்களா. நமக்கு ஆசைகள் எவ்வளோ ஆசை இருக்குது, நமக்கு ஆசை இருக்குது, என்ன ஆசை இருக்குது, 10 கோடி ரூபாய் எனக்கு கிடைச்சிச்சுன்னா ஆசா என்ன பிந்தாசா நான் வாழ்றேன், எனக்கு 10 கோடி ரூபாய் வேணும், 10 கோடி ரூபாய் வேணும். உனக்கு அந்த 10 கோடி ரூபாய் கிடைக்காம இருக்கிறது தேவனுடைய கட்டுப்படுத்துகிற கிருபைன்னு உனக்கு தெரியுமா? ஏன் அந்த 10 கோடி ரூபாய் உனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நீ ஆடுற ஆட்டம், நீ போடுற டான்ஸு, நீ போய் உன் மண்டையே வெடிச்சுக்கிட்டு தலையே உனக்கு வெடிஞ்சுப்போம், உன்னை நீ அழிச்சுக்குவேன், உன்னை நீ அழிச்சுக்குவேன். ப்ராவிடன்ஸ் வந்து சில நேரங்களில் நம்ம வந்து பண்ணோம், இது செய்யணும், அதை செய்யணும்னு நமக்கு விரோதமாகவே பராமரிப்பு நடக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம இருக்கிற வசதியை விட அதிகமான வசதி வரும்போது இந்த முதிர்ச்சி நிலைக்கு அது நல்லது அல்ல, நம்ம இன்னும் சரியான விதத்தில் வளரல. அதனால பராமரிப்பு என்ன பண்ணுது, நம்ம பெருமை உள்ளவர்களா அகங்காரம் உள்ளவர்களா உலக பிரகாரமாக மாறிடுவோன்னு சொல்லி பராமரிப்புக்கு விரோதமாகவே கட்டுப்படுத்துகிற கிருபை நமக்கு வசதி வராத மாதிரி செய்யும். 10 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்காததுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், உனக்கு 10 கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர், உனக்கு 10 கோடி ரூபாய் எனக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு செலுத்துவீங்களா, செலுத்துவீங்களா? யோசிச்சு பாருங்க. சில பேர் சில பாவத்தை செய்யணும், ஒருத்த வந்து ஒரு பாவத்தை செய்யணும், ஆனா பராமரிப்பில் அந்த சூழ்நிலையில் அவன் இல்லை, அவன் பொருளாதார சூழ்நிலை இல்லை, அவனுக்காண்டி காசுல கையில் காசு இருந்துச்சுன்னா அந்த எப்படி செஞ்சிருப்பான் தெரியுமா பாவம். ஆனால் கட்டுப்படுத்துகிற கிருபை அவனுக்கு தேவையான பணத்தை கொடுக்காம அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணு. இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறார் ஒரு ஒரு விஷயத்துலையும். அவனுடைய பொருளாதார சூழ்நிலை, அவனுடைய குடும்ப சூழ்நிலை, அவனுடைய வேலை சூழ்நிலை, ஏன் இந்த சூழ்நிலைகள்லாம் இப்படி இருக்குது, அந்த சூழ்நிலையில் அவனை கண்ட்ரோல் பண்ணி வருகிறான் தேவன். அந்த சூழ்நிலை அவனுக்கு இல்லைன்னா அவன் போடுற ஆட்டத்தை பார்க்கணுங்க, போடுற ஆட்டத்தை பார்க்கணுங்க. தாங்க ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ். வாலிபர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எத்தனை பேஷன்ஸ் இருக்குது. உங்களை விட்டோன்னா போய் மண்டையை இடித்து உங்கள் மண்டையை வெடிச்சிக்க முடியும், ஆனால் ஆண்டவர் உங்களை கட்டுப்படுத்துகிற, உங்கள் சூழ்நிலை பாரம் கஷ்டம் நிறைய காரியம் கொடுக்குற, நிறைய காரியம் கொடுக்குற. சில நேரங்களில் வியாதி கட்டுப்படுத்துகிற கிருபை, அப்படி பார்த்துருக்குறோமா, வியாதி கட்டுப்படுத்துகிற கிருபை. கடவுள் அநேக பேரை சில நேரங்களில் வியாதிக்கு உட்படுத்தி அவங்க பாவம் செய்யாதபடிக்கு அவர்களை கட்டுப்படுத்துகிறார். ஒரு மனுஷன் வந்து அவன் பயங்கரமாக கெட்டு போயிருப்பான், ஒரு வாலிபர், ஒரு விசுவாசி, ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்ட தன்னுடைய பிள்ளை. ஆனால் அவனுக்கு டான்ஸில் ரொம்ப நாட்டம், டான்ஸ் ஆடணும், டான்ஸ் ஆடணும்னு போய் ஃபிலிமில் டான்ஸ் ஆடணும், அங்கே டான்ஸ் ஆடணும், டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் என்ன பண்ணாரோ, ஒரு வாட்டி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி காலை உடைச்சிட்டார். அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான், ரொம்ப வேதனை ஆயிடுச்சான். ஆனால் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் ஆண்டவரே என் இந்த காலை ஒடிச்சு என்னை கண்ட்ரோல் பண்ணலன்னா என் கால் நின்று இருக்காது, ஓடி என்னை எப்படி நான் அழிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன்னு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதே மாதிரி தான் இன்னொருத்த வந்து தவறான காட்சிகளை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்ற ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஃபீவரை கொடுத்து கண் இல்லாமல் பண்ணிட்டார். பாருங்களேன், அப்படி பண்ண உடனே ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசியா வாரி பெரிய பாட்டுங்களெல்லாம் எழுதியிருக்கிறான், பெரிய பாட்டுங்களாம் எழுதியிருக்கிறான். இதெல்லாம் ஆண்டவருடைய கட்டுப்படுத்துகிற கிருபை. நம்ம வந்து சில நேரங்களில் ஒரு குதிரையில உட்காந்துக்கிட்டு இந்த குதிரை ஓட மாட்டேந்தே, படால் படால் படால்னு அடிக்கிறோம், எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா திட்டுறோம், வீட்டில் இருக்கிற அப்பாவை திட்டுறோம், இது ஓட விடுங்க, என்ன ஓட விடுங்க, ஓட விடுங்கன்னு. ஆனால் என்ன தெரியல, அந்த குதிரை நகரவே மாட்டேந்து. அந்த குதிரை ஒரு அடி எடுத்து வச்சுச்சுன்னா பெரிய பாதாள குழி இருக்குன்னு நமக்கு தெரியுது. அந்த குதிரை ஓட மாட்டேந்தே நம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டடாக உட்கார்ந்துருக்குறோம். ஆனா தேவன் நம்மளை கட்டுப்படுத்துறாரு நமக்கு தெரியுதுல்ல. பாருங்களேன், இதான் பவுல் தன்னை பவுலுக்கே அந்த கட்டுப்படுத்துக்கிற கிருபை தேவையா இருந்துச்சு. ஏன் அவரா அவருக்கே தேவையா இருந்துச்சு. அவருக்கு என்ன வந்துச்சு, முள், மாம்சத்தில் ஒரு முள் இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையில் ஏன் இந்த முள்ளை கொடுத்தார், ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்கிறார், ஏன் இந்த வியாதி எனக்கு கொடுக்கிறார், ஏன் இந்த பிரச்சனை எனக்கு கொடுக்கிறார். தோஜன் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகள், எல்லா வலிகள், எல்லா துக்கங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா கஷ்டங்களுடைய ஒரு பிரதானமான மையமான நோக்கம், நீங்கள் பாவம் செய்து உங்க ஆத்மாவை அழித்துக் கொள்ளாதபடிக்கு உங்களை கட்டுப்படுத்துவது. இன்னொரு அடி சொல்லவா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகள், வேதனை, துக்கம், சோர்வுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாமே நாம் பாவம் செய்து நம்ம ஆத்மாவை அழித்துக் கொள்ளாதபடிக்கு கட்டுப்படுத்துகிற கிருபை, த ப்ரிவென்டிங் கிரேஸ் ஆஃப் காட். அப்படி பார்த்துருக்குறோமா, அப்படி பார்த்து யோசிச்சு பாருங்க, அந்த பார்வையில் பார்த்து யோசிச்சு பாருங்க. உண்மையாவே இதுல வேலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம், இந்த பாவத்தை செய்யாம என்னை தடுத்தாரு, எப்படி நான் அழிஞ்சு போயிருப்பேனே, அழிஞ்சு போயிருப்பேனே அப்படின்னு நம்ம நினைச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். ஆகவே அபிகேல் சத்தத்தை கேட்கிற மாதிரி என் சத்தத்தை கேளுங்க. தாவீது அபிகேல் சத்தத்தை கேட்டா, என் சத்தத்தை கேளுங்க. ஒருவேளை நீங்க வேகமா ஓடிட்டு இருக்கலாம், உங்களை நின்று ஆண்டவர் தடை பண்ற, செய்யாத அந்த பாவத்தை செய்யாத, இது கட்டுப்படுத்துகிற கிருபை. அதனாலதான் அவர் சொல்றாரு, நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் யாராவது ரொம்ப மோசமா பாவம் செய்து நியூஸ்ல அது இதுன்னு பயங்கரமான ஒரு மனுஷனை பார்த்தோம்னா, எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு கொடுமையை செய்ய முடியும்னு சொல்றதுக்கு இல்ல, நம்ம நினைச்சு நம்மளும் அது செய்யக்கூடிய வித்து நமக்கு இருக்கு. ஆண்டவர் நம்மளை கட்டுப்படுத்தினாரேன்னு ஸ்தோத்திரம் செலுத்தணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் எவ்வளவு நீதியா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடாது, அவனை விட எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறேன்னு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடாது. தேவனே உங்களுடைய கட்டுப்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், நான் அவனை மாதிரி இல்லாததுக்கு நீ என்னை கட்டுப்படுத்தின. அந்த கட்டுப்படுத்துற கிருபை நம்ம பிறப்புல இருந்தே ஆரம்பிக்குதுங்க. ஏங்க நம்ம ஒரு குடிகார அப்பாக்கும் ஒரு குடிகார அம்மாக்கும் பிறக்கல, நம்மள தப்பா ஏன் வளர்க்கல, அந்த மாதிரி அப்பா அம்மாவை வளர்க்க கொடுத்ததே கட்டுப்படுத்துகிற கிருபை. அவங்கள நமக்கு ஒழுங்கா வளர்த்து ஒழுங்கா எஜுகேஷன் கொடுத்து அதெல்லாமே பார்ட் ஆஃப் த ப்ராவிடென்ஷியல் ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் ஆஃப் காட், பராமரிப்பின் கட்டுப்பாடு. நம்மளை வளர்த்த விதம், நம்மளுக்கு சொல்லி கொடுத்த விதம், நம்மளை நடத்தின விதம், நம்ம படிச்ச இடம், இது எல்லாமே கட்டுப்படுத்தி சீர்கெட்டு பிசாசுகளா மாற வேண்டிய நாம் இன்னைக்கு கடவுளுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கோம்னா, அதுக்கு எல்லா மகிமையும் அவர் பாதத்துக்கு தான் வைக்கணும். பரலோகத்துக்கு போய் ஒரு மகிமையும் நம்ம யாருமே எடுத்துக்க கூடாது. எல்லா ஸ்தோத்திரமும் உமக்கே ஆண்டவரேன். நாங்க நிக்கிற ஐ ஆம் வாட் ஐ ஆம் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். நானா இருப்பது தேவனுடைய கிருபை தான். அதை நம்ம உணரும், அப்பதான் எல்லா மகிமையும் அவருக்கு சேரும். ஓகே, இதான் அந்த டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் ஆஃப் காட். அடுத்ததாக ஒரு மரணத்தை ஒரு கல்யாணத்தை பார்த்து முடிப்போம். இங்க பாத்தீங்கன்னா நாபாலுக்கு அந்த அம்மா இந்த தாவீது போயிடுறாரு, இந்த அம்மா வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்த உடனே நாபாலை பார்த்தோம்னா ஒரே பார்ட்டி. அப்போஸ்தலர் சொல்றாரு, சில பேர் வாழ்ந்துதான் இருப்பாங்க, ஆனா ரெண்டு வாட்டி செத்து இருப்பாங்க, ஆவிக்குரிய விதத்தில் செத்து இருப்பாங்க, இன்னொன்னு பாவ இச்சைகள்ல செத்து போயிருப்பாங்க. நாபால் வந்து மூணு வாட்டி சாவுறத பாக்குறோம். பாருங்களேன் என்னவா இருந்தார், 36வது வசனத்தில் குடி வெறி, குடி வெறி போட்டிருக்கா, என்ன போட்டிருக்கு வார்த்தை, வெறுத்தும் இருந்தார். வெறுத்தும் குடி வெறியில மனுஷன் அபிகேல் வந்த உடனே குடி வெறியில் நிறைந்து ஆனந்தமா டான்ஸ் ஓடுது, பாட்டு ஓடுது, என்ன நடக்குதுன்னே தெரியாம. கவனிச்சு பாருங்க, அவன் என்ன எப்படிப்பட்ட விருந்து வச்சிருக்காராம், ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து. பாடி ராஜா வீட்டுல தான் நடக்கும் அந்த மாதிரி விருந்து. அந்த மாதிரி விருந்து வச்சு ஒரே ஜாலி, ஒரே பார்ட்டி, அங்கல்லாத சாப்பாடு இல்லை, எல்லாம் பார்ட்டி. அதுல மிச்சம் இது தாவி இது கொடுக்க கூடாது இல்லைங்களா. ஒரே விருந்து வச்சு ஆனந்தமா கொண்டாடிட்டு இருக்காரு. கொண்டாடிட்டு ஆண்டவர் பாருங்க, அது மாத்திரம் இல்ல, அந்த குடி வெறியில தான் கட்டுப்படுத்துகிற கிருபைன்னு பாக்குறோம். ஒருவேளை நீங்களும் நானும் நாபாலா குடி வெறியில அழிஞ்சு போகாத இருக்கிறதுக்கு காரணம், ஆண்டவர் நாபால கட்டுப்படுத்தல. பாருங்க, நாபால் மாதிரி எனக்கு 3000 ஆடு இல்லையே, ஆடுன்னா அந்த சொத்து, எனக்கு ஏன் அவ்வளவு பணம் இல்ல, உனக்கு கொடுத்திருந்தா நீ நாளைக்கு நாபாலா இருந்திருப்ப, அதனாலதான் உன்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற. உண்மை இல்லையா, அநேக விதத்துல எவ்வளவு மோசமா போயிரு, குடி வெறியில எப்படி வருது இந்த மனுஷன், முட்டாளர். ஆண்டவர் கொடுத்த வசதிகளை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது, முதிர்ச்சி இல்லாதவன். நீங்களும் நானும் வித்தியாசம் இல்லை, நம்மளும் இப்படிதான் பண்ணுவோம். அவன் எவ்வளவு மோசம் பாருன்னு சொல்றதுக்கு இல்ல, உங்களுக்கு அந்த வசதி இருக்கட்டும், எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரீங்கன்னு பார்ப்போம். கஷ்டம். நம்ம இந்த சூழ்நிலையில ஆண்டவர் வச்சிருக்கிற நிலைமை அவர் சரின்னு பார்த்து வச்சிருக்கிறதுனால அந்த வசதி வரட்டும். வித்தியாசமான ஆளுங்க நம்ம, நாபால் மாதிரி நம்ம ஆயிடலாம். குடித்து வெறித்து என்ன போட்டிருக்கு பாருங்க, அவன் கொடுத்த வசதிகளை அவன் துஷ்பிரயோகம் பண்ணி, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தாம, உதவி பண்றதுக்கு பயன்படுத்தாம அவன் துஷ்பிரயோகம் பண்ணி குடித்து வெறித்து இருக்கான். நல்ல உக்ரான காரணம் அதை இது பண்ணல, ராஜ இது பண்ணி. அடுத்ததாக என்ன, அடுத்த காலையில எல்லாம் குடிச்சு வெறிச்சு ஆனந்தமா தூங்கி, ஒரே ஜாலிங்க நைட்டு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு குடிச்சு வெறிச்சு காலைல எந்திரிக்கிறார். எந்திரிச்ச உடனே வைஃப் குட் மார்னிங் சொல்லுது, பாணி உயிரோடு இருக்கிறதே உலகத்துல பெரிய அதிசயம். ஏன் தான் இந்த விஷயம் எல்லாம் சொல்லுது, சொல்லி கேட்ட உடனே உனக்கு என்ன போட்டிருக்கு, அவன் இருதயம் செத்து போச்சு. அப்படின்னா என்ன ஷாக், ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு ஹார்ட் அட்டாக். நைட் எல்லாம் குடிச்சு வெறிச்சு ஹார்ட், ஒருவேளை கொலஸ்ட்ரால் இருந்திருக்குமோ என்னவோ, ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தி ஒரு கல்லு மாதிரி ஆயிட்டாங்க. கல்லு அப்படியே நின்று ஷாக்கில் கல்லு மாதிரி ஆயிட்டாங்க. பாருங்களேன், கல்லு மாதிரி ஆகி ஒரு அசைவில்லாத மாதிரி ஆயிட்டாங்க. அதான் செத்து போனான்றோம், குடி வெறியில செத்து இருந்தான், இப்போ கல்லு மாதிரி ஆகிட்டு செத்து போயிட்டான். பாருங்களேன், நைட்டெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, ஏன் காலையில் இப்படி கல்லு மாதிரி ஆயிட்டோம். இதுதான் உலக இன்பங்களுடைய மாய, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். நைட்டெல்லாம் ஜாலியாக இருக்கும், காலையில் பார் கல்லு மாதிரி ஆயிடுவனே. உலக இன்பங்கள், உலக இன்பங்கள் அளவுக்கு மீறி போனோம்னா அப்படிதான் நம்ம செஞ்சிடும், ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போனோம்னா. அதில் இல்லை உண்மையான இன்பம். பாருங்களேன், ஏன் நைட்டெல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருந்தது, உடனே போயிடுச்சு காலையில் எந்திரிச்ச உடனே. முட்டாள் தான் அந்த எண்ட் ஆஃப் த மர்த் இஸ் ஹெவினஸ் சொல்லுவாங்க. உலக இன்பங்கள்லாம் கடைசியில் பாரத்தில் தான் கொண்டு போய் விடும், அப்படித்தான் ஆயிருக்கு. கடைசியில் என்ன ஆகுது, பத்து நாளுக்கு அப்புறம் கர்த்தர் அவனை வாதித்து அவனை அடித்தார்னு வருது. அவன் இறந்தான், அவன் இறந்து அவன் இறந்த பிறகு யாருக்குமே துக்கம் இல்லை, யாருக்குமே துக்கம் இல்லை. இந்த அதிகாரம் வந்து ஒரு மரணத்தில் ஆரம்பிக்குது, ஒரு மரணத்தில் முடியுது இல்லைங்களா. ஒரு மரணத்தில் ஏதோ கல்யாணத்தில் முடியுதுன்னு சொல்லணும். யாருடைய மரணத்தில் ஆரம்பிச்சிச்சு, சாமியலுடைய மரணம். அந்த சாமியலுடைய மரணத்தில் என்ன ஆச்சு, ஊரே வந்து அழுதாங்க, ஊரே இஸ்ரவேலே வந்து துக்கப்பட்டாங்க. ஆனால் நாபாலுடைய மரணத்துக்கு ஒரு துக்கமாக இல்லை, யாருமே இல்லை. நல்லது, அவன் மரித்தது நல்லதுன்ற மாதிரி ஆச்சு. பல நேரங்களில் நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து நாபாலுடைய எஃபெக்டாக இருக்க போது இப்போ தான் யோசிக்கணும். நம்ம போன உடனே நம்மளை பற்றி எப்படி நினைப்பாங்க இல்லைங்களா, நம்ம போன பிறகு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நம்ம சில பேர், சில மனிதர்கள் சுயநலத்தில் அகங்காரத்தில் பெருமையில் நாபால் மாதிரி இருந்து போன உடனே சந்தோஷமாக இருக்கும்படிக்கு ஆயிடுறான். அவன் இப்படி இருக்கக்கூடாது, சாமியல் மாதிரி பாருங்களேன், போன உடனே இஸ்ரவேலே அழுதுச்சு நம்ம போட்டிருக்கு. தாவீது என்ன பண்ணுறாரு இந்த சூழ்நிலையில் பாருங்களேன், அவரு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறார், நாபாலுடைய மரணத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறார். ஏன், ஆண்டவர் வந்து தன்னை பாவம் செய்யாதபடிக்கு கட்டுப்படுத்துறது எவ்வளோ கரெக்ட், எவ்வளோ கரெக்ட். இந்த தன்னுடைய வேலை ஊழியக்காரனை தீமை செய்யாதபடிக்கு கட்டுப்படுத்தினார், கட்டுப்படுத்தினார், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். அடுத்தது கவனிச்சு பாருங்க, இது வந்து தாவீதுடைய கனத்தை ஆண்டவர் ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி. ஒரு இவ்வளோ மோசமா தாவீதை நடத்தி கேவலமா பண்ணவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு, எல்லாரும் தாவீதை பார்த்து பயப்படுற மாதிரி ஆயிருக்கும். அப்பா இவர்கிட்ட வச்சுக்க கூடாது, பாருங்க இவருக்கு அவமானப்படுத்தினவரை எப்படி கொண்டுட்டாரு. அது மாத்திரம் எல்லாரும் என்கரேஜ் பண்ணிருக்கு, இவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட். நம்ம எல்லாருக்கும் யோசிச்சு பாருங்க, பழி வாங்கணும், எனக்கு இப்படி அவமானம் செஞ்சுட்டாங்க, அப்படி அவமானம் செஞ்சுட்டாங்க அப்படின்றவங்களெல்லாம் இந்த கதை நமக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், கர்த்தர் கையில விட்டுருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். இவ்வளவு பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு செய்யணும், ஏதாவது குத்திரமாதையாவது பேசணும், ஏன்னா நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் பழி வாங்குறது எனதுன்னு சொல்லியிருக்கார், அவருடைய சிங்காசனத்துல நம்ம போய் உட்காந்துக்க கூடாது இல்லைங்களா. நான் வாங்குறேன் இல்ல, ஆண்டவர் செய்யட்டோன்னு விட்டார். உடம்போது பாருங்க ஆண்டவர் எப்படி தங்கள் நமக்கு ஏற்பட்ட காயத்துக்கு சரி கட்டும் படிக்க அவர் செஞ்சுக்குவார், அவர்கிட்ட உத்தரணும், நம்ம பலி வாங்க கூடாது. அதுக்கப்புறம் அபிகேல் இப்ப விதவையாக இருக்கிறத அவர் பார்த்து, திக்கற்ற நிலையில் அவர் இருப்பதை பார்த்து தாவீது அந்த திருமணத்திற்காக மெசேஜ் அனுப்புறார், அம்மா உன்னை பார்த்து உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய குணம் உன்னுடைய உன்னுடைய முதிர்ச்சி எல்லாம் பார்த்து மனைவியின் இருந்தா இப்படி இருக்கணும், நம்ம பாவம் செய்ய போகும்போது நம்மளை தடை பண்ணுகிற மனைவி இல்லைங்களா, இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு மனைவி எனக்கு தேவை அப்படின்னு மெசேஜ் பண்ணி அந்த சொன்ன பிறகு அந்த அம்மா பாருங்களேன் தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ளுது, தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ளுது. அது சொல்லலை உன் கூட வந்தால் அவங்ககிட்ட என்ன இருக்குது இப்படி தானே கேட்பாங்க, என்ன இருக்குது நாடோடியா நீ சுத்திக்கிட்டு இருக்கிற உனக்கே சாப்பாடு இல்லைன்னு எங்கள் வீட்டுக்கு வந்த உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கல. அந்த பண்ண திருமணம் வந்து விசுவாசத்தோடு பண்ணுச்சு. ஏன் அந்த விசுவாசிச்சு ஆண்டவர் இவரை ஒரு நாள் ராஜா வாக்குவார், இவரை ஒரு நாள் ராஜா வாக்குவார், இவர் பெரிய மனுஷனை ஆக்குவார்ன்ற ஒரு விசுவாசி, ஒரு விசுவாசினால்தான் அப்படி செய்ய முடியும். இவர் கூட வந்தால் எனக்கு என்ன கிடைக்குது நாடோடியா ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கணுமான்னு இல்லைன்னு சொல்லாரு. நான் ஒரு அடிமை, இது ஒரு பெரிய எனக்கு ஆனர், உங்களுடைய வீட்டில் வேலைக்காரங்களில் நான் ஒரு வேலைக்காரியாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு வரேன். அருமையான ஒரு அதிகாரம். ஓகே அந்த திருமணத்தோடு முடியுது இந்த அதிகாரம். சரி நம்ம ஜாம் பண்ணுவோம். அருமையான ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் அதிசயங்கள் பாடங்கள் எங்களுக்கு எவ்வளோ வாழ்க்கையில் எத்தனை பாடங்களை புகுட்டுகிறது, எத்தனை காரியங்களை ஞாபகப்படுத்துகிறது, இதென்ன மிக விசேஷமாக கட்டுப்படுத்துகிற தேவனுடைய கிருபை எவ்வளோ மகத்துவமானது ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி இந்த உலகத்தின் மனிதர்கள் எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் சீர்கெட்டவர்கள் ஆண்டவரே, எல்லாரும் பாவத்தில் கரைப்படைந்தவர்கள், யாருக்கிட்டையும் ஒரு நன்மையும் இல்லை. இவங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது நீங்க, இவங்க கிட்ட இருந்து எந்த நன்மை எங்ககிட்ட இருந்து வருதா இருந்தாலும் அது உம்முடைய கட்டுப்பாடின் கிருபை மூலமாகத்தான் வருது ஆண்டவர். அதை எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்க்க கற்றுக்கொள்ள உதவி செய்யும். அவங்க கிட்ட மாத்திரம் இல்லை நாங்களே, அப்பா நாங்கள் எந்த விதத்திலையும் ஒழுங்கானவர்களே அல்ல, எல்லா விதமான சீர்கேடும் உள்ளவர்கள். நாங்கள் எங்களை போய் முட்டிக்கிட்டு எங்களை அழித்து கொள்ளாதபடிக்கு, நாபால் மாதிரி எங்கள் வாழ்க்கையை அழிந்து போய் கேவலமாக முடியாதபடிக்கு, உம்முடைய பிள்ளையாக எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே எத்தனை விதங்களில் எங்களை கட்டுப்படுத்துகிறேன், எத்தனை தடைகளை எங்களுக்கு பண்ணியிருக்கிறேன், அதில் எல்லா தடைகளுக்கும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படி எப்படியெல்லாம் நாங்கள் உட்காந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வாழ்க்கையே சிந்திச்சு பார்த்தோன்னா எவ்வளோ நன்றி நாள் ஆக முகேந்து போவோம். நாங்கள் எல்லோரும் இந்த ஆசீர்வாதமான நாளில் இந்த செய்தியை கேட்டு வீட்டுக்கு போய் ஆண்டவரே எத்தனை விதங்களில் தேவன் எங்களை தடை பண்ணியிருக்கிறேன் கட்டுப்படுத்தியிருக்கிறேன் சிந்தித்து பார்த்து நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு இந்த நாளை முடிக்க உதவி செய்யும். எங்களோடு பேசும் ஆண்டவரை, எங்களை வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. இதோடு இந்த போட்டு